சங்கநாதம் பாடல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்கு காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
குளிரும் பனியில் இரவின் இருளை நீக்கி கதிரவன் எழும்ப இளங்குளிர் காலையில் சங்கநாதத்திலும் அவுஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழர்களோடு உறவாடும் உரிமை தோழன் இன்ப தமிழ் ஒலி வானொலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிமடுக்க காத்திருக்கும் அன்பான உறவுகளுக்கு தாட்சாயணி செல்லத்துறையின் அன்பு கலந்த இனிய காலை வணக்கம். இன்று ஜூன் மாதம் 28 திகதி 2019 ஆண்டு விகாரி வருடம். நம் தாய் தமிழுக்கு ஆனி திங்கள் 13 நாள் ஷவ்வால் 24 வெள்ளிக்கிழமை.
மனிதருக்குரிய மகத்துவ வாழ்வை 1330 குறள்களுக்குள் அடக்கி மதங்களுக்கெல்லாம் பொதுவாக்கி மனங்களுக்குள் மறக்கப்படாது இருக்க ஒரு குறளுடன் ஒரு குறள் ஒன்றிப்பாகிறது.
ஒருவன் தன் உள்ளமறிய பொய்யின்றி நடந்தால் அத்தகையவன் உலகத்து மக்களின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான்.
மலர்ந்திருக்கின்ற இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் புதுப்பொலிவுடன் கூடிய சுபீட்சமான நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி நிகழ்ச்சியை ஆரம்பிக்க முன்பதாக, இன்று ஒரு முக்கிய தினம், அத்தினம் பற்றிய ஒரு ஞாபகப்படுத்தலையும் வெறுமனே ஞாபகப்படுத்தலாக மட்டும் இருந்து விடாமல் அத்தினம் பற்றிய விழிப்புணர்வையும் நாங்கள் எங்களுக்குள்ளே ஏற்படுத்திக் கொண்டு அதற்கேற்றால் போல் செயற்பட வேண்டும். அதாவது இன்று ஜூன் 28 உலக ஏழைகள் தினம். நேயர்களே, உங்களுக்கே தெரியும், உலகில் ஏழைகள் பலவிதம். ஒரு மனிதனின் அடிப்படை தேவைகள் என்று சொல்லப்படுகின்ற உணவு, உடை, உறை உள்ளிவற்றை பெற்றுக்கொள்ள கஷ்டப்படுகின்ற எத்தனையோ ஏழைகள் இன்னமும் இவ்வுலகில் இருக்கின்றார்கள். அறுசுவை உணவை தினமும் உண்கின்ற எத்தனையோ ஆட்கள் மத்தியில் ஒரு வேளை உணவை பெற்றுக்கொள்ள கஷ்டப்படுகின்ற, ஒரு வேளை உணவே இல்லாமல் பசி பட்டினியினால் வாடுகின்ற ஏழை சிறுவர்கள், ஏழைகள், ஏழை குடும்பங்கள் இன்னமும் இவ்வுலகில் உள்ளார்கள். அடைந்திருக்கின்ற உடைக்கு மாற்று உடை இல்லாமல் மாற்று உடையினை பெற்றுக்கொள்ள கஷ்டப்படுகின்ற ஏழைகளும் உள்ளார்கள். கொளுத்தும் வெயிலிலும் கொட்டும் மழையிலும் நல்லொரு இல்லிடம் இல்லாமல் அங்குமிங்குமாக அலைந்து திரிகின்ற ஏழைகள் இன்னமும் இவ்வுலகில் உள்ளார்கள். அது மட்டுமன்றி, படிக்கக்கூடிய திறமைகள் இருந்தும் கல்வியை மேற்கொண்டு தொடர முடியாமல் கஷ்டப்படுகின்ற, தற்போதைய விலைவாசி அதிகரிப்பின் காரணமாக புத்தகம், பென்சில், பேனா, கோப்பைகளை பெற்றுக்கொள்ள வாங்கிக்கொள்ள வசதி இல்லாமல் கஷ்டப்படுகின்ற ஏழை பிள்ளைகள் எத்தனையோ பேர் இன்னும் இவ்வுலகில் உள்ளார்கள். இவ்வாறு உலகில் ஏழைகள் பலவிதம். உலகில் ஏழைகளின் எண்ணிக்கையில் ஆண்டிற்கு ஆண்டு வீழ்ச்சி காணப்பட வேண்டுமே தவிர ஒருபோதும் வளர்ச்சி காணப்படக்கூடாது. நாம் ஒவ்வொருவரும் நாம் காண்கின்ற நமக்கு தெரிந்த ஏழைகளுக்கு நம்மாலான உதவிகளை நாம் செய்ய வேண்டும். அவர்களின் வாழ்வில் ஒரு புதிய விடியலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்து முன்னேற்றகரமான ஒரு பாதைக்கு நாங்கள் அவர்களை இட்டுச் செல்ல வேண்டும். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நம் தமிழ் உறவுகள் கேட்பீர்கள். உங்கள் ஊர்களில், உங்கள் கிராமங்களில், உங்கள் அயல்களில் உள்ள ஏழைகளை தேர்ந்தெடுங்கள். அவர்களுக்கு உங்களாலான உதவிகளை செய்யுங்கள். அவர்களுக்கு ஒரு புதிய விடியலையும் முன்னேற்றகரமான ஒரு வாழ்க்கை பாதையினையும் காட்டுங்கள். நிச்சயமாக ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்வார்கள். அங்கு ஏழைகளுக்கு நீங்கள் இறைவனாக தென்படுங்கள். அவர்களின் சிரிப்பில் நிச்சயமாக நீங்கள் இறைவனை காண்பீர்கள். இவ்வாறு உலகில் ஏழைகள் பலவிதம். உலகில் ஏழைகளின் எண்ணிக்கையில் ஆண்டிற்கு ஆண்டு வீழ்ச்சி காணப்பட வேண்டுமே தவிர ஒருபோதும் வளர்ச்சி காணப்படக்கூடாது. நாம் ஒவ்வொருவரும் நாம் காண்கின்ற நமக்கு தெரிந்த ஏழைகளுக்கு நம்மாலான உதவிகளை நாம் செய்ய வேண்டும். அவர்களின் வாழ்வில் ஒரு புதிய விடியலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்து முன்னேற்றகரமான ஒரு பாதைக்கு நாங்கள் அவர்களை இட்டுச் செல்ல வேண்டும். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நம் தமிழ் உறவுகள் கேட்பீர்கள். உங்கள் ஊர்களில், உங்கள் கிராமங்களில், உங்கள் அயல்களில் உள்ள ஏழைகளை தேர்ந்தெடுங்கள். அவர்களுக்கு உங்களாலான உதவிகளை செய்யுங்கள். அவர்களுக்கு ஒரு புதிய விடியலையும் முன்னேற்றகரமான ஒரு வாழ்க்கை பாதையினையும் காட்டுங்கள். நிச்சயமாக ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்வார்கள். அங்கு ஏழைகளுக்கு நீங்கள் இறைவனாக தென்படுங்கள். அவர்களின் சிரிப்பில் நிச்சயமாக நீங்கள் இறைவனை காண்பீர்கள். நமது பெற்றோர்கள் நமக்கு கிடைத்த அரும்பெரும் பொக்கிஷங்கள். அவர்கள் எந்த ஒரு வகையிலும் ஏழைகளாகாதவாறு நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்களது தேவைகளை நாமே நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும். இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட விடயங்கள் உங்கள் மனங்களில் நிச்சயமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கும் என்ற நம்பிக்கையோடும், அதற்கேற்றார் போல் செயற்படுவீர்கள் என்ற நம்பிக்கையோடும் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். நமது பெற்றோர்கள் நமக்கு கிடைத்த அரும்பெரும் பொக்கிஷங்கள். அவர்கள் எந்த ஒரு வகையிலும் ஏழைகளாகாதவாறு நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்களது தேவைகளை நாமே நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும். இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட விடயங்கள் உங்கள் மனங்களில் நிச்சயமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கும் என்ற நம்பிக்கையோடும் அதற்கேற்றார் போல் செயற்படுவீர்கள் என்ற நம்பிக்கையோடும் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். அந்த வகையில் இன்று சங்கநாதத்தில் முதலாவதாக ஒரு பாடல், அதாவது இன்று உலக ஏழைகள் தினம். ஆதலால் ஏழைகளின் எண்ணங்கள், அவர்களது வாழ்க்கை வட்டங்கள், அவர்களது விருப்பங்களை, எண்ணங்கள், ஆசைகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்ற ஒரு பாடல். இந்த பாடலின் ஒவ்வொரு வரிகளும் மிகவும் அர்த்தம் உள்ளவை. ஏழைகளின் மனக்குமுறலை வெளிக்கொண்டு வரும் வகையில் அமைந்திருக்கும் பாடல் வரிகள். துலாபாரம் திரைப்பட பாடல், அதிலும் ஏழைகளின் ஆசையும் கோவில் மணி ஓசையும் வேறுபட்டால் என்ன செய்வது என்ற பாடல் வரிகள் கேட்கவே கண்கள் கலங்கும். கேட்டு பாருங்கள்.
பெரும் காத்தினிலே ஏற்றி வைத்த தீபத்திலும் இருளிருக்கும் காலமெனும் கடலிலே சொர்க்கமும் நரகமும் தூங்கிவிடும் போ அக்கரமும் அக்கரையோ இக்கரையோ.
நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியாக கடந்த வாரம் போன்று கதை சொல்லப் போகின்றேன் என்று மிகுந்த ஆவலோடு இன்றும் ஒரு அழகான குட்டி கதையை தருவதற்கு காத்திருக்கின்றார் மெல்போர்னிலிருந்து லிச்சு. வணக்கம் லிச்சு, ஆரம்பிக்கின்றீர்களா உங்கள் குட்டி கதையை? ஆரம்பியுங்கள்.
நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். சங்கநாதம் வானொலி நேயர்களுக்காக மீண்டும் ஒருமுறை ஒரு குட்டி கதையோடு வந்திருக்கும் லிச்சு. கதை: ஒரு இடத்தில் யானைகள் நிறைய கட்டப்பட்டிருந்தன. அந்த வழியே போன ஒருவன் யானைகளை பார்த்தபடியே சென்றான். ஒரே ஒரு மெல்லிய சங்கிலி மட்டும்தான் யானைகளின் கால்களில் கட்டியிருந்தது. இவ்வளவு பெரிய உருவம் கொண்ட யானை அதை அறுத்துக் கொண்டு போகாதா என்று வியந்தான். அருகில் இருந்த பாகனிடம், இந்த யானைகள் இதை அறுத்துக் கொண்டு போகாதா என்று கேட்டான். அவன் சிரித்தபடி, இந்த யானைகள் குட்டியாக இருக்கும் போது இதில் தான் கட்டி வைத்தோம். அப்போது அது எவ்வளவோ இழுத்து பார்த்தும் இந்த சங்கிலியை அறுக்க முடியவில்லை. யானைகள் பெரிதாக பெரிதாக தன்னால் இதை அறுக்க முடியாது என்கிற எண்ணமும் சேர்ந்தே வளர்ந்தது. இப்போது அந்த எண்ணம் மனதில் பதிந்து அறுக்கும் முயற்சியை கைவிட்டு விட்டது. அறுக்க முயற்சிப்பதே இல்லை என்று சொன்னான். அந்த மனிதன் ஆச்சரியப்பட்டான். இந்த யானைகள் ஒரு நிமிடத்தில் இந்த சங்கிலியை அறுத்து கொண்டு போகலாம், ஆனால் அவைகள் அதற்கான முயற்சியை செய்வதில்லை. அதனாலேயே அவைகள் கட்டுண்டு கிடக்கின்றன. இந்த யானைகள் போல் நம்மில் எத்தனை பேர் முன்பு சில முறை தோற்றதனால் மீண்டும் முயற்சிக்காமலேயே துவண்டு போகிறோம், முயற்சிப்பதையே விட்டு விடுகிறோம். சிந்தித்து பாருங்கள். இன்னும் சொல்ல போனால், நம்மில் சிலர் மனதில் முயற்சி செய்வதாக நினைத்துக் கொண்டு நடைமுறையில் எதையும் செய்யாமல் வெறும் வார்த்தைகளில் வாயில் வடை சுட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். நண்பர்களே, வெற்றியும் தோல்வியும் தற்காலிகம்தான், முயற்சி மட்டும்தான் நிரந்தரமானது. இதை புரிந்தவர்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல வாழ்க்கையையே ஜெயிக்க முடியும். சங்கநாதம் வானொலியின் அன்பார்ந்த நேயர்களிடமிருந்து விடைபெறுவது லிச்சு.
சமூக அறிவித்தல் ஒன்று.
குறும் திரைப்பட விழா
2019 நியூசிலாந்து குறும்பட கழகம் வழங்கும் தாஸ்மென்ஸ் குறும்பட விழா 2019 ஜூலை 13 சனிக்கிழமை மாலை 5:30 டொரத்தி வின்சென்ட் திரையரங்கில் நடைபெற உள்ளது. 5வது ஆண்டின் நிறைவாக இம்முறை இடம்பெறும் தாஸ்மென்ஸ் குறும்பட போட்டியில் நியூசிலாந்து, வெலிங்டன், ஹமில்டன், ஆங்கிலாந்து நகரங்களிலிருந்து அணிகள் பதிவு செய்திருந்தன. அவற்றுள் இறுதிச் சுற்றில் தெரிவான முதல் 8 அணிகளின் குறும்படங்கள் பிரான்சில் உள்ள தமிழ் திரைப்பட கலைஞர்களை கொண்ட நடுவர் குழுவால் பரிசீலித்து விருதுகளுக்கு தெரிவு செய்யப்படுகிறது.
சங்கநாதத்தில் அடுத்த நிகழ்ச்சியாக சித்த வைத்தியம் பற்றிய தகவல்களை உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கின்றார் திருமதி பிரியா ஸ்ரீதரன். வணக்கம் பிரியா.
வணக்கம். வெலிங்கன் சிவயோகமதி யோகமேடம் அவர்களின் கட்டுரை சித்த வைத்தியம். சித்த வைத்தியம் கடச்சென்ன காலத்தில் 10,000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது என்பர். அதன் தொன்மையால் அது அனுபவ சிறப்பு உடையதாக திகழ்கின்றது. அக்காலத்தில் தோன்றிய நூல்களில் சித்த வைத்தியம் பற்றி பெரிதும் பேசப்படுகிறது. உலகில் 7 விதமான வைத்திய முறைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. சித்த வைத்தியம் தவிர்ந்த மற்ற வைத்தியங்கள் எப்போது தோன்றின என வரையறுத்து கூற முடியும். ஆயுர்வேத வைத்திய முறை 6,000 ஆண்டுகளாகவும், சீன வைத்திய முறை 5,000 ஆண்டுகளாகவும், கிரேக்க வைத்திய முறை கிறிஸ்துக்கு பின் 900 யுனானி வைத்திய முறை கிறிஸ்துக்கு பின் 600 ரோம வைத்திய முறை கிறிஸ்துக்கு பின் 200 யுனானி வைத்திய முறை கிறிஸ்துக்கு பின் 600 அலோபதி வைத்திய முறை கிறிஸ்துக்கு பின் 675 தோன்றியதாக கூறப்படுகின்றது. அனாதி காலந்தொட்டு சித்த மருத்துவ கலையை உருவாக்கி வளர்த்தவர்கள் இந்தியாவில் வாழ்ந்த சித்த பெருமக்கள். அது பாரம்பரிய முறைப்படி பரம்பரை பரம்பரையாக அனுபவ ரீதியாக வாய் வழியாக பயின்ற வைத்தியமாகும். அக்காலத்தில் அச்சுமுறை இல்லை, வசன நடை இல்லை. அதனால் சித்தர்கள் மருத்துவ முறைகளை பனையோலைகள் ஏடுகளாக பாடல்களில் வலித்தனர். அதுவும் தமிழ்நாட்டில் அவர்கள் வாழ்ந்ததால் தமிழிலேயே எழுதப்பட்டுள்ளது. பல ஏடுகள் அழிந்துவிட்டன. எஞ்சிய ஏடுகளை தமிழ்நாடு போற்றி காப்பாற்றுகின்றது. இன்றும் சித்த மருத்துவ நூல்கள் அனைத்தும் தமிழிலேதான் எழுதப்பட்டு வருகின்றது. மருத்துவ கலை மட்டுமன்றி சாகா கலையையும் பயின்றவர்கள் சித்தர்கள் என வரலாறு தெரிய தருகின்றது. நோய்களை குணப்படுத்துவதற்கு சித்த மருத்துவர்கள் உள்மருந்து என குடிப்பதற்கும் வெளிமருந்து என பூசுவதற்கும் சொட்டாக கண்ணுள்ளும் மூக்குள்ளும் வாயிலும் விடுவதுமான இரு முறைகளை கையாண்டனர். சித்த வைத்தியத்தில் வியாதிகளை உடம்பில் தொட்டும் நாடி பிடித்து பார்த்தும் நிறம், தொண்டை, கண், நாக்கு, சிறுநீர், மலம் என்பவற்றை பரிசோதித்தும் கண்டறிந்தனர். சத்திர சீத்தை வைத்தியமும் செய்ததாக நூல்கள் வாயிலாக அறிய கிடக்கின்றது. மருந்துகள் அனைத்தும் மூலிகை சாற்றிலிருந்து எடுக்கப்பட்டவை ஆகும். சில மருந்துகளில் தங்கமும் சேர்த்தனர். அம்மருந்துகள் தங்கபஸ்வம் எனப்படும். நீண்டகாலம் சீவிக்கும் காயகல்பம் எனும் மருந்தும் தயாரித்தனர் சித்தர்கள். அதை உண்டு சித்தர்கள் நெடுநாள்கள் வந்தனர். சித்த வைத்தியத்தில் உணவு முக்கிய இடம் வகிக்கின்றது. உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது அவர்கள் பொன்மொழி. பத்தியம், புறப்பத்தியம் என சில நோய்களுக்கு சில உணவுகள் தவிர்க்கப்படும், சில உணவுகள் சிபாரிசு செய்யப்படும். மருந்து உண்ணும் காலங்களில் பத்தியம் கட்டாயமாக காக்கப்பட வேண்டிய ஒன்று. பால் கொடுக்கும் பிள்ளையின் தாய் குழந்தைக்கு நோய் வந்தால் பத்தியமிருந்து பிள்ளையின் நோயை மாற்றும் முறை கையாளப்பட்டது. சித்தர்கள் மனித உடம்பு ஐம்பூதங்களால் ஆனது என்பதையும் ஐம்பூதங்களும் மனித உடல் உறுப்புகள், உணர்வுகள், இயக்கங்கள் ஆகியவற்றுக்கும் தொடர்பு உள்ளது என்பதையும் ஐம்பூதங்களாலும் அவற்றின் இயக்கத்தினாலுமே பருவகாலங்கள் நிகழ்கின்றன என்பதையும் கண்டுகொண்டனர். பருவகால மாற்றங்களே உயிரினங்களை பாதித்து நோய்களை உண்டாக்குவதாக தெரிந்து கொண்டனர். இயற்கையால் உண்டான நோய்களை குணப்படுத்துவதற்கு இயற்கையில் உள்ள மருந்துகளான மூலிகைகளே சிறந்தவை என கண்டு பயன்படுத்தினர். இரத்தத்தில் இரும்பு சத்தும், நரம்பில் வெள்ளிச்சத்தும், எறும்பில் வங்கச்சத்து அதாவது துக்கநாதம் சிங்கும், தோளில் தாமரச்சத்தும், மூளையில் தங்கச்சத்தும் உள்ளது என அறிந்தனர். இதனால் இவ்வுலோக சத்துக்கள் ஒரு நோயாளிக்கு தேவைப்படும் போது சித்த மருத்துவர் செந்தூரம், கற்பம் ஆகிய மருந்துகளை மூலிகை வழியாக கொடுத்தனர். ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு சத்து, சுவை, குணம், பூத அம்சம், வீரியம் ஆகியன இருக்கும். மனித உடல் வாய்வு அதாவது வாதம், பித்தம், கபம் அதாவது சளி என்னும் மூன்றும் 4:2:1 என்னும் வீதத்தில் அமைந்துள்ளது. இவற்றில் சமநிலை குறைவதாலேயே வியாதிகள் ஏற்படுவதற்கு காரணமாகின்றது. சித்த வைத்தியர் நாடி பிடித்து பார்த்து இவற்றால் உண்டாகும் வியாதிகளை கண்டறிவர். வாத வியாதியை ஆள்காட்டி விரலாலும், பித்த வியாதியை மோதிர விரலாலும், கப வியாதியை நடுவிரலாலும் நாடி பிடித்து நோயை நிர்ணயிப்பர். வியாதிகளை மட்டுமல்ல ஒரு பெண்ணின் கற்பத்தை நாடி பிடித்து அறிவர். சித்த வைத்திய நூல்கள் 72 விதமான நாடிகள் உண்டென கூறுகின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே வாழ்ந்த வள்ளுவர் சித்த மருத்துவத்தின் தத்துவங்களான வாதம், பித்தம், கபம் ஆகிய மூன்றும் உடம்பில் கூடினும் குறையினும் நோய் வரும் என தன் ஒரு குறள் மூலம் விளக்குகின்றார். மகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. சித்த மருத்துவத்தில் நோயில் வருமுன் காக்கும் வழிகளுக்கென மருந்து எனும் ஒரு அதிகாரம் வகுத்தமை அந்நாளில் அம்மருத்துவம் சிறப்பு திருந்தமையை அறிய தருகின்றது. சித்த வைத்தியம் மனிதனுக்கு நோய் ஏற்படாது வருமுன் காக்கின்றது. நோய் வந்தாலும் அது முற்றிடும் மாறிவிடுவதற்கு முன்பே அதை இலகுவான முறையில் நீக்க வழிவகுக்கின்றது. கடும் வியாதிகளும் பாசனங்களாலும் உலோகங்களையும் உபசரங்களை அதாவது 128 வகை சரக்குகளையும் மருந்துகளாக பயன்படுத்தி சுகமாக்கின்றது. இம்மருந்துகள் தயாரிப்பதற்கு மூலிகளே பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அவற்றின் சாட்டை கஷாயமாகவும் பொடித்து பசுவமாகவும் கொடுக்கின்றனர். உடலும் உயிரும் செம்மையாய் வாழ்வதற்கு மூலிகை இனத்தை அதிகம் உண்ண வேண்டும் என்பதே சித்தர்களின் அறிவுரையாம். மேலும் இறை நம்பிக்கையுடன் மூலிகைகளை உபயோகித்தால் நற்பலன் கிட்டும் என்பது அவர்களின் நம்பிக்கை உபதேசம். நன்றி, வணக்கம்.
நியூசிலாந்து நாட்டிலிருந்து முழங்கிக் கொண்டிருக்கும் சங்கநாதம் வானொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வழங்கும் உலக செய்திகள். அமெரிக்காவினுடைய செயலுக்கு இதுவரை வாய் திறக்காமல் இருந்த ரஷ்ய அதிபர் புட்டின் இப்பொழுது வாய் திறந்திருக்கின்றார். அமெரிக்கா ஈரான் மீது விதித்திருக்கும் தடைகள் தவறானவை, மடைத்தனமானவை என்று அவர் எச்சரித்திருக்கின்றார். அமெரிக்காவினுடைய இந்த நீதியற்ற செயல் ஈரானுக்கும் சர்வதேச சமுதாயத்திற்கும் இடையே ஒரு நட்புறவையும் பேச்சுவார்த்தைகளையும் வளர்க்க முடியாத அளவிற்கு பாலத்தை உடைத்தது போன்ற ஒரு செயல் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே பல தரப்புகளுக்கு இடையே பாலத்தை ஏற்படுத்தி ஈரானை ஒரு நடுநிலைக்கு கொண்டு வருவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகளின் பாலத்தை எல்லாம் அமெரிக்கா உடைத்து விட்டது என்று அவர் அமெரிக்கா மீது குற்றம் சுமத்தியிருக்கின்றார். மறுபுறம் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் அவர் விட்டு வைக்கவில்லை. ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுடன் இணைந்து உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யா மீது தடைகளை விதித்தது தெரிந்ததே. அதற்கு பதிலடியாக ஐரோப்பிய பொருட்களை இறக்குமதி செய்வதில்லை என்று ஐரோப்பா மீது ரஷ்யா பொருளாதார தடைகளை விதித்திருந்தது. அந்த தடைகள் இந்த ஜூன் மாதத்துடன் முடிவடைகின்றன. இப்பொழுது மறுபடியும் அந்த தடைகள் நீட்டிப்பு செய்யப்படும் என்றும் ஐரோப்பிய பொருட்கள் 2020 வரை ரஷ்யாவிற்குள் வர முடியாது என்றும் ஐரோப்பா மீதும் அவர் தடையொன்றை விதித்தார். ஆகவே ரஷ்ய அதிபர் விழிப்புடன் இருக்கின்றார் என்பது கருத்தாகும். ஈரானுடைய போரிலே ரஷ்யா ஈரானுடைய பக்கம் நிற்கின்றது. ரஷ்யாவினுடைய நவீன ஆயுதங்கள் ஈரானிடம் இருப்பதனால் தான் இவ்வாறு ஈரான் துணிச்சலாக பேசுகிறது என்ற ஒரு கருத்தும் நிலவுகின்றது. இதற்கிடையில் ரஷ்யா மீது ஐரோப்பிய நாடுகள் இன்னொரு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கின்றன. பிரிக்ஸ் விவகாரம் தொடர்பாக இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிரான போரிஸ் ஜான்சன் இங்கிலாந்தினுடைய பிரதமராக வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இந்த நிலையில் அவருக்கு எதிரான அவதூறுகளை பரப்புவதற்காக 30 இணையதளங்களை உருவாக்கி ரஷ்யர்கள் 6 வெவ்வேறு மொழிகளில் பொய்யான கதைகளை பரப்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்றும் அமெரிக்க தேர்தலில் ஆடிய நாடகத்தை இப்பொழுது அவர்கள் ஆட தொடங்கி இருக்கின்றார்கள் என்றும் இன்று ஐரோப்பாவில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. ஆகவே இந்த செய்தி ரஷ்ய அதிபர்களுடைய கருத்து யாவும் 2 பெரும் அணிகள் உருவாகி கொண்டு இருப்பதை காட்டுகின்றது. ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் பதிலடி. எங்கு தாக்குதல் நடைபெறுகின்றதோ அந்த இடத்தை இருந்த இடம் தெரியாமல் துடைத்து எறிந்து விடுவேன் என்று சற்று முன்னர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஈரானுடைய தலைவராகிய ஹசன் ரௌஹானி அமெரிக்க அதிபருக்கு மென்டல் பிரச்சனை என்று கூறியதற்கு பதிலடியாக அவர் இவ்வாறு கூறியிருக்கின்றார். ஈரானுக்கு தம்மிடம் இருக்கும் பலம் தெரியாமல் சிறுபிள்ளை விளையாட்டு விளையாடுகிறது என்றும் கூறியிருக்கின்றார். தான் சாதாரணமான ஒருவன் அல்ல. முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா, அவருடைய செயலர் ஜான் கெர்ரி போல தான் ஒன்றும் இலகுவான அல்லது சாதாரணமான மனிதன் அல்ல என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். ஈரானுடைய மக்கள் மிகவும் அதிர்ஷ்டக்கார மக்கள்தான். ஆனால் அவர்களுடைய பணம் எல்லாவற்றையும் எடுத்து ஈரானிய ரெஜீம் ஆகிய மத தலைவர்கள் பயங்கரவாதத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஈரானிய மக்கள் பெறுவதோ மிக மிக சொற்பம். ஈரான் பயங்கரவாதத்திற்கு பணத்தை ஒதுக்குகின்ற காரணத்தினால் அமெரிக்க படைகளில் 2000 பேர் வரை இறந்திருக்கின்றார்கள். இவ்வளவிற்கும் காரணமான ஈரானை மன்னிக்க முடியாது. ஈரானுக்கு உண்மை புரியவில்லை என்றும் பலத்த எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கின்றார். இதற்கு அடுத்தபடியாக என்ன நடைபெறுகின்றது என்றால் அமெரிக்க அதிபரனுடைய மருமகன் ஆலோசகரும் கூட ஜெரால்ட் குஷ்னர். அவர் மத்திய கிழக்கு அமைதிக்கு பொறுப்பானவர் என்று டொனால்டு டிரம்பால் நியமிக்கப்பட்டவர். இன்றும் நாளையும் அவர் முக்கியமான மாநாடு ஒன்றை பஹரின் நாட்டில் நடத்துகின்றார். இப்பொழுது பஹரினில் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஈரானுடன் ஒரு போர் ஏற்பட்டால் ஈரானுக்கு சார்பா வரக்கூடிய நாடுகளில் ஒன்று பாலஸ்தீனம், அடுத்தது ஜோர்டானில் இருந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது, லெபனானில் ஹிஸ்புல்லா இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த மூன்று நாடுகளையும் அபிவிருத்தி செய்வதற்காக 50,000 கோடி டாலர்களை முதலீடு செய்ய இருப்பதாக இந்த மாநாட்டில் அவர் பேசியிருக்கின்றார். இதற்கு பாலஸ்தீன முகமது அப்பாஸினுடைய ஆளும் பிரிவினர் அழைக்கப்பட்டிருந்தார்கள், அவர்கள் வரவில்லை. இஸ்ரேல் அழைக்கப்படவில்லை. எனவே மத்திய கிழக்கில் பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கின்ற பிரச்சனையை தீர்ப்பது அல்ல தம்முடைய நோக்கம் என்றும், தாம் முதலில் அபிவிருத்தியை பார்க்கின்றோம் என்றும், முதலில் பொருளாதாரம் அதற்கு பின்னதாக பிரச்சனையை தீர்க்கலாம் என்றும் ஜெரால்ட் குஷ்னர் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார். இது ஈரானினுடைய ஆதரவு சக்திகளை தனியப்பைப்பதற்காக எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கின்றது. இதற்கு அடுத்தபடியாக இந்த 24 மணி நேர நிலவரம் தொடர்பாக சர்வதேச நிபுணர்களினுடைய ஆய்வு வந்திருக்கின்றது. இந்த விவகாரத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளும் பிரிட்டனும் பிளைவிட்டுவிட்டன என்று அவர்கள் கூறுகின்றார்கள். காரணம், ஈரானுடன் அணுகுண்டு உருவாக்க தடை ஒப்பந்தத்தை செய்த பொழுது 5+1 நாடுகள் அதில் கையொப்பமிட்டன. 5 வீட்டோ அதிகாரம் உள்ள நாடுகளும் ஜெர்மனியுமாக 6 நாடுகள். ஆனால் அமெரிக்கா ஈரானின் ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறி தடைகளை விதித்த பொழுது அதை தடுப்பதற்கான முயற்சியை இந்த நாடுகள் எதுவுமே உறுதியாக முன்னெடுக்கவில்லை. மேலும் ஈரானுடன் அமைதி ஒன்று வந்துவிட்டது என்று ஐரோப்பாவினுடைய நிறுவனங்கள் எல்லாம் ஈரானில் பெரும் பணத்தை முதலீடு செய்துவிட்டன. அந்த முதலீடு செய்த பணத்தை மீட்கவும் அங்கு தொழில்களை வளர்க்கவும் முடியாத சூழ்நிலையில் ஈரானுடைய பொருளாதாரத்தை அமெரிக்கா உறைய வைத்துவிட்டது. இப்பொழுது இன்றல்ல நாளையல்ல, ஒரு சில மாதங்களில் அவர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கின்றது. அவர்களை காப்பாற்றக்கூட ஐரோப்பிய ஒன்றியமோ ரஷ்யாவோ சீனாவோ எதுவுமே செய்யவில்லை. எனவே அவர்களும் இப்பொழுது நடுத்தருவில் நிற்கின்றார்கள். ஆகவே இந்த 5+1 நாடுகள் இந்த விவகாரத்தில் அமெரிக்கா எடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக உறுதியான எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்று அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். எனவே ஈரானுடன் ஒரு போர் வருமாக இருந்தால் இப்படித்தான் அவர்கள் மதில் மேல் பூனைகளாக இருப்பார் என்பதை அவர்களுடைய அந்த ஆய்வு சொல்லாமல் சொல்லி இருக்கின்றது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை.
சங்கநாதத்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்தோடு நிறைவு பெறுகின்றது. இன்றைய தினம் நிகழ்ச்சிகளை அலங்கரித்தவர்களுக்கும் எமது நிகழ்ச்சியை செவிமடுத்த அன்பான உறவுகளுக்கும் மற்றும் எமது நிகழ்ச்சிகளை உலகமெங்கும் ஒலிக்கச் செய்யும் அவுஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த ஒலிபரப்பான இந்த தமிழ் ஒலி வானொலி குழுமத்திற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் சங்கநாதத்தின் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்த மகிழ்ச்சியோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தாட்சாயினி செல்லத்துறை. நன்றி நேயர்களே.